திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது சைவம் டாட் ஓஆர்ஜி என்கின்ற இந்த அமைப்பிற்கும், சைவம் ஓஆர்ஜி என்கின்ற இந்த முகநூலிற்கும், அந்நிறுவனத்தாருக்கும், ஏனையோர்க்கும் ஆதரவு தெரிவித்தருளும் நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது சிந்தனையாக வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற அந்த எளிய உரையினுடைய பகுதியினாக இன்றைய பகுதியை நிறைவாக செய்யலாம் என்று இருக்கிறேன். அன்பர்களுடைய ஆதரவிற்கும் துணை நிற்கும் இறையுருளையும் வணங்கி துதிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இடை மருதுரையும் எந்தா போற்றி, சட இடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் நம சிவாய. சிவாஜனமகா. வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்தீண்டி, பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த, திருந்திய நான் மறையோர் சீராள் ஏத்த, இடை மருதினில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரேன். சிவாய நம என சிந்தித்து இருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும். எம்பெருமானுடைய திருவருள் துணையாக கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். ஆதரிக்கின்ற நல்லுள்ளங்களுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கங்கள். இந்த வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற உரை சில தினங்களாக நிகழ்த்தப்பட்டு இன்று வரையாக சொல்லி வருகிறேன். இன்றைய தினத்திலே வேதங்களை பற்றிய விஷயங்களை எல்லாம் பார்த்து வந்தோம். சிவாகமத்தினுடைய செய்திகளையும் தொடர்ந்து அதனுடைய ஒரு அங்கமாக பார்த்து வந்தோம். இவ்வாறு உள்ள சிவாகமங்களுடைய நான்கு பாதங்களையும், அந்த நான்கு பாதங்கள் பற்றிய விஷயங்கள் நம்முடைய சமய ஆச்சாரியர்களாலே தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக கடைபிடிக்கப்பட்டு நமக்கு அருளி செய்யப்பட்டதையும் நாம் அறிவோம். சைவ நல்லுலகம் நன்றாக அறியும். அத்தகைய நான்கு வகையான நெறிகள் சர்யா கிரியா யோக ஞானம் ஆகிய நான்கு பாதங்களாக, சர்யாது சாதுர்மர்கானா சிவாகமத்தினுடைய பாதங்கள் தான் நான்கு மார்க்கங்கள். சைவத்தினுடைய நான்கு மார்க்கங்களும் சிவாகமங்களுடைய நான்கு பாதங்கள் தான் என்பதை நாம் பார்த்தோம். அப்படியாக அதில் இருக்கக்கூடிய நெறிகளாக நமது நாயன்மார்களாலே கடைபிடிக்கப்பட்டு வந்தமை புத்திர மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அதன் பிறகு சகமார்க்கம், இறுதியாக சன்மார்க்கம் ஆகிய நான்கு நெறிகள். இந்த நான்கு நெறிகளால் பெறப்படுகின்ற முடிவான முக்தியானது சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுஜ்யம் ஆகியனவாகும் என்பதை கண்டோம். இப்படிப்பட்ட இந்த முக்தி நிலைகளை நமக்கு அருளக்கூடிய இந்த நான்கு வழிகளை கடைபிடித்து ஒழுகுவதே மனித வாழ்வினுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. இதிலே சரியை என்பதுதான் அறமாகும். தர்மத்தை தான் அதிகமாக போதிக்கிறது சரியை. உலகத்தில் எப்படிலாம் நாம் இருக்கணும், நமக்கு என்னென்ன விரதங்கள், சீலங்கள், ஒழுக்கங்கள், என்ன வாழ்க்கை நடைமுறைகள், விரத அனுஷ்டானங்கள், இவைகளையெல்லாம் மனிதன் காலையிலேருந்து தன்னுடைய வாழ்நாளில் தினமும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை எல்லாம், ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்கிறது. இப்படியாக சொல்வதனாலே அது தர்மம் அல்லவா. கிரியை என்பது நாம் அவற்றை உபயோகப்படுத்துகின்ற கிரியாமுறைகளை சடங்கு அருள் செய்கிறது. அதுவே நமக்கு உரிய பொருளாகும். பொருள் என்பது காசு பணம் என்பது மட்டுமல்ல, வேதம் சொல்லும் தனம் அக்னர் தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசுஹு தனமிந்திரோ பிருஹஸ்பதிர் வருணம் தனமஸ்துதே. இப்படி வைணதேயம் முதலானதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு போகும் இந்த வேத பகுதி. இப்படியாக இந்த தனம்ங்கிறது வந்து எல்லாமும் தனம், பெறத்தக்கன கொள்ளத்தக்கன அடையத்தக்கன அடைந்து இருப்பைய எய்ப்பு எய்யத்தக்க பகிழத்தக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு தனங்களாகும். ஆகவே அத்தகைய பொருள்களை கிரியாபாதம் நமக்கு கூறுகிறது. அந்த பொருள்களை கூறும் பொழுது நமக்கு வாழ்க்கையினுடைய பொருள் என்பது இறை தேடுவது தான். அதனாலே தான் நமது பெருந்தகையார் மறைந்த அருட்செல்வர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் இறையோடு இறையன் தேடு என்று கூறுவார். இறை தேடுவதே வாழ்க்கையில், இறையோடு இறைவனை தேடுவதும் வாழ்க்கை, இறையாகிய ஆகாரத்தை தேடுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதோடு இறைவனையும் ஆதாரத்தையும் தேட வேண்டுவது தான் வாழ்க்கை என்பதை அவர் நமக்கு அருளி செய்கிறார். அது மாதிரி அப்படி அது பொருளாகும். இவற்றால் நாம் இன்புற்று இறைவனோடு சேர முயல்வது யோகம் என்பதற்கு இணைதல் என்று பொருள். யோக என்ற பொருளுக்கு ஒன்றோடு ஒன்று இணைதல் அல்லது ஒன்றை அனுசரித்தல் ஒன்றை சேருதல் என்ற பொருள். அவ்வாறு நாம் சேருவதனாலே அது நமக்கு சேருவது இன்பம் இல்லையா. இறுதி பேராக கடைசி பாதமாக இருக்கக்கூடிய ஞானத்தின் தெளிந்த தேரலே மோட்சமாகும். ஆகவே இத்தகைய இந்த தர்மாதி விஷயங்களே அவற்றுள்ளே அடங்கி, இந்த அறம் முதலாகிய விஷயங்களே அவற்றுள்ளும் அடங்கியுள்ளன. எல்லாவற்றிலும் அதுதான் அடங்கியிருக்கு. இந்த சரியாதி மார்க்கங்கள்லேயும் அதுதான் அடங்கி இருக்கிறது. ஆகவே இவைகள்தான் வேதங்கள் என்று சொல்லுவோர் உள்ளர். இவற்றை வேதத்துக்கு சமமாக சொல்பவர் உள்ளர். ஏனெனில் இப்பொழுது ஒரு பொருளை சொல்லும் பொழுது ஒரு பொருளினுடைய பயன் என்னவோ அதை கருதி தான் சொல்கிறோம். நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நலன்களை நமக்கு தருவதனாலே இவைகள் வேதத்தினுடைய பயனாக இருப்பதனாலே இவைகள் வேதங்கள் என்று சொல்லப்படும். அப்படி தான் கொள்ள வேண்டுமே தவிர இவை தான் வேதம், ரிக்கேஜர் சாமி அந்தரோனா வேதமே இல்லை கொள்ளக்கூடாது நம்ம. அப்புறம் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் சொல்லும் பொழுது நம்ம இந்த இப்போ பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் சரியா கிரியா யோகம் ஞானம் என்கின்ற மார்க்கங்களெல்லாம் தமிழில் சொல்லும் பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படும் இல்லையா. ஆகவே அந்த யா அந்த ஆகாரம் தொக்கி வருகின்ற வடமொழி சொற்கள்லாம் தமிழில் பெயர்ந்து வரும் பொழுது அது தன்னுடைய ஐகாரமாக ஐகார முடிவாக மாறுகிறது வழக்கில். இதை நாம் பல இடங்களில் பார்த்துட்டு வரோம். அது மாதிரி தான் பூஜா என்கின்ற விஷயம் வந்து பூஜை என்று தமிழிலே வருகிறது. அதை சில பேர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பூ ப்ளஸ் செய், பூ பூட்டல் செய் என்பது தான் பூசை என்று இருந்தது, அதை வடமொழிப்படுத்தி பூஜா என்று கொன்றார்கள்னு எந்த இலக்கிய நூலில் அது மாதிரி சொல்லியிருக்கு? ஏதாவது தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்திலேயோ பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்கா, இல்லை பின்னாடி வந்த இலக்கண நூல்களில் எதிரையாக சொல்லியிருக்கா, பூவினால் செய்யப்படுவதால் அது பூசைன்னு சொல்லியிருக்கா? அப்படின்னா அதற்கு விடை இல்லை. ஆனால் சாகமும் சொல்கிறது பூரியந்தே சர்வ கர்மாணி ஜாயத்தே ஞான மாப்னியாது பூரிய கர்ம சமாப்தியந்தம் பூஜா சப்தம் மிகோச்சதே என்று சொல்கிறது. அதனால் பூஜாங்கிறதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா நம்ம வாழ்க்கையினுடைய பயனை பூர்ணமாக தருவதால் பூரியந்தே சர்வ கர்மாணி. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா கர்மாக்களும் வாழ்க்கைங்கிறதே நம்ம ஆன்மீகம்னு நம்ம சொல்லுவோம். இந்து சமயத்தில் ஆன்மீக வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்வியலே ஆன்மீகமாக கொண்டவர்கள் தான் இந்து சமயத்தினர், நம்ம சைவ சமயத்தினரும். ஆகையினால வாழ்வியல் நோக்கில் ஆன்மீகம் சொல்லும் பொழுது வாழ்வையினுடைய பூர்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதுனா வழிபாட்டினாலே தான் ஏற்படுகிறது. கல்வியினுடைய பயன் என்னன்னா அதனுடைய பயனும் இறைவனை அறிதல் தான். அது மாதிரி எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இறுதியாக நாம் போய் எங்கே சேர்றோன்னா இறைவன்கிட்ட போய் சேர்றோம். அதனால தான் நமக்கு வந்து சின்ன விஷயங்கள்லேருந்து சடங்குகள் துவங்கி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமயமாகவே நமக்கு செல்கிறது. ஆகவே அந்த கர்மாக்கள் பூரிதமாக பூர்ணமாக வேண்டுமென்றால், பூரியந்தே சர்வகர்மான், எல்லா கர்மாக்களும் பூரியமாகணும் அப்படின்னாலும் பூர்ணமான பலன் கிடைக்கணும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமானது ஜனிக்க வேண்டும் என்பதற்காக, ஞானமானது பிறக்க வேண்டும் என்பதற்காகவும், ஜாயதே ஞானமாக்கணும், ஞானம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் செய்யப்படுவது எதுவோ அதற்கு பூஜை என்று காரணம் கருளி செய்கிறது. இதை மாதிரி நான் ரொம்ப பெரிய இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை, இருக்கிற சில ஆகவங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்தே இவ்வளோ சொல்லியிருக்கேன். இப்போ நான் முழுமையாக ஒரு ஆராய்ச்சின்னு இறங்கி யாரோ ஒருத்தர் வந்து நல்ல தன்னுடைய குழாமோடு இறங்கி ஒரு நூல் வெளியிடணும்னு முடிவு செய்து அழகாக முயற்சி செய்தார்னா எவ்வளவோ விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடியும். அன்பர்கள் தாங்கள் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு தங்களுக்கான எளிய சந்தேகங்களை தாங்களே தெளிவித்து கொள்ளலாம். தெளிவாத சந்தேகங்கள் வரும்பொழுது நம்ம அடுத்தவங்களை நாடினா போதும். எப்பொழுதும் அடுத்தவங்க சொல்கிறது தான் வாக்குன்னு சொல்லி அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எந்த சந்தேகமும் தீராது. அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டு நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கப்படாது. இந்த சிறு குழந்தைகள்லாம் என்ன செய்யும்னா, ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் பார்த்துட்டு கையில் வில்லியும் கத்தியும் எடுத்துகிட்டு ரெண்டு நாளைக்கு அலைஞ்சுருக்கோம், நம்ம பார்த்துட்டுருப்போம். கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும் தன்னை பீமனாகவும் தன்னை பாவித்து கொண்டு தெரிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அது மாதிரி நாம் பேசுகின்ற விஷயங்கள் பார்க்கின்ற விஷயங்களெல்லாம் மனசில் ஏற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அப்பப்போ மைண்ட் செட்டை மாற்றிக்கக்கூடாது. நாம் தெரிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கதாபாத்திரங்களையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பாத்திரமாக நம்ம மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடாது. கதாபாத்திரங்கள்லேருந்து நாம் தர்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் இந்த பூஜா அப்படிங்கிற சப்தம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே பூஜைங்கிறதே சம்ஸ்கிருதத்தில் கிடையாது, வெறும் வேள்வி தான், அதில் குரு வழிபாடே கிடையாது வேதத்தில், இப்படிலாம் நமக்கு மறுங்க செய்கிறார்கள் நம்ம இல்லையா. அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது, விஷயங்கள் நிறைய இருக்குது இதில். ஏன்னா அப்போ பூஜைகள் அர்ச்சனைகள் இருக்குதுல வேதத்தில். இப்போ அர்ச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அர்ச்சனைகளுக்கு வந்து தெய்வம் இல்லாமல் எதுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க? அக்னிக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, அர்ச்சனை ஹோமம் தான் பண்ணலாம் அக்னியில் இல்லையா. அக்னியில் அர்ச்சனை பண்ணி திருப்பி நம்ம அதை படைத்தல் நைவேத்தியம் பண்ணி திருப்பி எடுத்துக்க முடியாது, ஹோமம் போட்டுற வேண்டிதான் அதுலையே இல்லையா. அதனால் இருக்குது. ஆகையினால் இப்போ கும்பங்கள் இல்லாமல் வெறும் யாகம் செய்ய முடியாது. இந்த சினிமாலெலாம் காட்டுறது மாதிரி ஒரு குண்டத்தை சுற்றி நாலு பேர் உட்காந்துட்டு, ஒரு கலசம் இருக்காது, வேதியும் இருக்காது, யோக ஸ்தம்பமும் இருக்காது, ஒரு பெரிய குண்டம் மாதிரி ஒன்றை கட்டி வச்சுக்கிட்டு நாலு பேரும் சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே இப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்க வேத வேள்விகள் அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க அவங்களுடைய கற்பனைக்கு தகுந்தது மாதிரி, அதுக்கு தகுந்த அப்போ உள்ள பொருள், அவங்களுக்கு உள்ள பொருட்சக்திக்கு தகுந்தது மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்தது மாதிரி அவர்கள் செய்யும் பொழுது அப்படி தான் செய்ய முடியும் அதை இல்லையா. அதனால் அங்கே கலசம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பூஜை வேணும், அதில் தியானிக்கும் பொருள் வேணும். இந்த கலசத்தில் தியானிக்கப்படுகின்ற பொருள் எது, அதனுடைய ரூபம் எது, அப்போ உருவம் வந்துடுதுங்க இல்லையா. இருக்கட்டும். ஆக இதை தவிர அவர்கள் வந்து விண்ணையும் மண்ணையும் வானையும் ஏனைய நதிகளையும் மலைகளையும் எல்லா உலகத்திலே உள்ள எல்லா நாகரிகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அது மாதிரி வழிபாடுகளை எல்லாம் செய்தார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த அறிஞர்களுக்கும் எந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் இல்லை. எல்லாரும் ஆதியில் வழிபட்ட வழிபாடுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் இருக்கையை வழிபட்டார்கள், முன்னோர்களை வழிபட்டார்கள் சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எல்லா வழிபாட்டு முறைகளும் அவ்வாறு தான் அமைந்திருந்தன. அதற்கு உள்ளே ஒரு பொருளை காண்பவனாக இருப்பது நமது சமயத்தினுடைய நோக்கம் இவ்வளோதான். ஓ ஏக இறைவனை, இந்த ஒரே இறைவன் அப்படிங்கிற விஷயந்தான். அந்த இறைவனை அவரவர்கள் தமது மனதில் தோன்றியபடி அல்லது தான் எண்ணியபடி தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய குருமார்கள் தனக்கு உணர்த்தியபடி அதற்கு பொருள் கொண்டார்கள், அவ்வாறு அதனை வழிபட்டார்கள். இருந்தாலும் அந்த ஒரே இறை தான் அவர் அனைவருக்குமே அருள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரூபத்தில் எப்படி வழிபட்டாலும் நாம் எப்பொழுதும் சொல்லக்கூடிய புண்டரீகமாக இருக்கக்கூடிய தென்னாடுடைய சிவனையை போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதற்கு, தென்னாடுடைய சிவனாகிய எம்பெருமான் தான் எல்லா நாட்டிலையும் இருக்கிறவாளுக்கும் இறைவன், எல்லா சமயத்தில் இருக்கிறவாளுக்கும். இந்த பூமி பந்தினுடைய எல்லா கண்டங்கள்லையும் இறைவன் யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அந்த ரூபமாகமெல்லாம் நம்ம சிவன் தான் இருக்காருன்னு நம்மளுடைய கொள்கை. எப்படி நம்ம யாதும் ஊரை யாவரும் கேளுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி எல்லா இறையும் நம் எம்மிறையே. எம்மிறையை தான் அவர் வேறு பேரில் கும்பிட்றாங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து அங்கே நாகரிக வளர்ச்சிக்கும் அங்கே உள்ள மக்களுடைய இவைகளுக்கும் ஏற்க அந்த பொருளை நோக்கி செல்லும் பொழுது சில மாறுபாடுகளை அடையும். அவ்வளோதான். ஒரு ஒரு சமூகத்திற்கு ஒரு ஒரு சடங்குகள் இருக்குது இல்லையா? திருமணம் என்று கொண்டாலும் எந்த வழக்கமாக இதெல்லாம் எடுத்தாலும் ஒரு ஒரு சமூகத்திற்கும் தனித்தனியே பிரிவுகள் வழக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய முக்கியமான நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது இல்லையா? செல்லும் வழி எதுவாக இருந்தாலும் அடைய வேண்டிய இடம் ஒன்று தான் அப்படின்னு சொல்வார்கள். அது மாதிரி நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மனித மேன்மை, ஆன்மீக மேன்மை, ஆன்மாவினுடைய உயர்வு, இதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நோக்கி தான் எல்லா சடங்குகளுமே செல்கின்றன. ஆகவே எது உயர்ந்தது எழுது தாழ்ந்ததுன்னு நாம் பார்த்துட்டே போனோம்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், விடையே தெரியாது. அதுதான் உண்மை. ஆகவே இப்படியாக இந்த நான்கு விதமான பாதங்களை கொண்ட ஆகமங்கள் நமக்காக அருளி செய்யப்பட்டன. இந்த ஆகம வழி நின்று நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கோம். நாம் சைவர் இல்லையா? நாம் எல்லோரும் தன்னுடைய முழுமுதற் கடவுளாக சிவபெருமானையே கொண்டவர்கள். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைதரச் செய்த நார்வர் குற்றால் எம் உயிர்த்துணையே என்று தமிழுலகம் என்று சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இன்றும் இன்னமும் இனியும் அப்படித்தான் சொல்ல போகிறோம். தமிழுலகத்தில் சைவர்கள் எல்லோரும் இவ்வாறு தான் இருக்க போகிறோம். இதில் எந்த விதமான இல்லை. அந்த நால்வர் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறதுல தான் இப்போ பிரச்சனை. நால்வர் சொன்னவைகள் வேதங்கள், அதற்கு முன்னோர் சொன்ன வேதங்கள், அவைகள் இப்போ இருக்கிற வேதங்களா இவைகள் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய ஆகமங்களா அவைகள் இல்லையா? இதுதான் இப்பொழுது பிரச்சனை. ஆகமங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வேதங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அதை பற்றிய விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் நம்மளுடைய இந்த ஒளியை இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் முதல் கொண்டு முதல் நாள் முதலாக தொடர்ந்து நாம் ஒரு ஒரு காணொலியிலையும் இந்த நாயன்மார்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்க எப்படி வேத விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்கங்கிறத சொன்னோம். நாயன்மார்களுக்கு முன்னால் இருந்த தொல்குடியாக இருந்த சங்ககால மக்களும் இந்த வேத வழிபாட்டை தான் செய்தார்கள், அவர்கள் இந்த வேத வழிபாட்டில் உள்ள செங்கடங்களை செய்தார்கள்ங்கிறதையும் பார்த்தோம். ஆக இதுதான் இந்த வேதம்ங்கிறது. இப்போ நாம் கடைசியான முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ என்னதான் விஷயம், இதை தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ வேதம், வேதத்தினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை நீங்கள் திருக்குறளை படிக்க வேண்டும். திருக்குறள் தான் தமிழனுடைய எளிதான வேதப்பொருளை கூறுகின்ற நேரடியான நூல் என்பது தான் இதனுடைய. உடனே திருக்குறள் வந்து வேதத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு நீ சொல்றியா? அப்போ வந்து வேதம் சொல்றதற்கும், ஏன்னா வேதங்கிறது மனிதன் சொன்னதில்லை, திருக்குறள்ங்கிறது நான் ஒரு உயர்ந்த தவ வலிமையுடைய ஒரு உன்னதமான ஆன்மா ஆகிய ஒரு திருவள்ளுவர் என்கின்ற ஒரு பெருந்தகை. ஆனால் வேதம் சொன்னது மனுஷன் இல்லை, வேதங்கிறது அபௌருஷேயம், புருஷர்களாலே செய்யப்பட்டது அல்ல. ஆகவே அதை நமக்கு சம்ஸ்கிருதத்தில் தான் கிடச்சிருக்கு, நமக்கு மட்டும் கிடைக்கல. அது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஷை பேசுகின்ற எல்லாருக்கும் அவ்வாறு தான் கிடச்சிருக்கு. அங்கே அருளாளர்கள்லாம் அதை தான் அவங்கவுங்க மொழியில் பாடியிருக்காங்க. இப்போ காரணாகமத்தினுடைய அதே காரணாகமம் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. காரணாகமத்தினுடைய சைத்யோபச்சார படலம் அப்படின்னு ஒரு படலம், அதில் வந்து திருவிழாவின் பொழுது இறைவன் உபசாரங்களை செய்து வழிபாடு செய்வது நோக்கம். வாகனங்கள் முதலான எழுந்தருளை செய்யும் பொழுது அதற்கு முன்பாக ஒரு தீபா ஆராதனையை செய்வார்கள், ஒளி வழிபாடை செய்வார்கள். அப்படி தீபாராதனை செய்கின்ற விஷயத்திலே அந்த யாகசாலைகளிலே கும்பாபிஷேகங்களிலே நீங்கள் கண்டிருக்கலாம். அந்த அந்த அற்புதமான வழிபாடுகளில் இந்த வேதங்கள் ஓதுதல், திருமுறைகளில் சிவாகமங்களுடைய உட்பொருளை விளக்குகின்ற ஓரிரு நல்ல பாடல்களை ஸ்லோகங்களை சொல்லுதல், அப்புறம் திருமுறையிலிருந்து தேர்ந்தெடுத்த நன்மொழிகள் போல அழகமான ரத்தனம் போன்ற பஞ்சபுராணம் முதலவற்றையோ பன்னிரு திருமுறையோ ஓதுதல், முற்றோதல் செய்கிறது இல்லைங்க. அந்த சூழ்நிலைக்கும் தகுதிக்கும் அங்கே இருப்பவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் ஏற்றவாறு ஒரு நல்ல திருமுறையை உயர்ந்த ஒரு பாடலை அங்கே பாடுவார்கள். எல்லா பாடலும் உயர்ந்த பாடல் தான், இருந்தாலும் அங்கே நமக்கு என்ன தேவையோ அதை கருதி அந்த பாடல் அங்கே பாடப்படுகிறது. இது மாதிரி இல்லதுன்னா உலக பயன் கருதி, இல்லது இறைவனை போற்றிய ஒரு விஷயம், இல்லை அந்த திருத்தலத்தினுடைய அமைந்த பாடல், இவ்வாறு ஒரு பாடலை பாடுறது வழக்கம். இது மாதிரி யாகசாலையில் பண்ணுறது மாதிரியே திருவிழாக்களில், கோவில்களில் திருவிழாக்களுக்கு இறைவனை இந்த வாகனங்களிலே எழுந்தருள பண்ணுவதற்கு முன்பாக அங்கே சிறப்பான ஒரு தீபாராதனை நிகழும். அவ்வாறு நிகழ்கின்ற அந்த ஆராதனையினுடைய அங்கமாக இவ்வாறு வேதங்களும் ஆகமங்களும் திருமுறைகளும் அங்கே ஓதப்பெறும். அவ்வாறு ஓதப்படுகின்ற விஷயங்களை பற்றி இந்த சைத்திய உபச்சார படலம் என்கின்ற படலமானது மகோத்சவ விதியிலே காணப்படுகிறது. இது காரணாகமத்தினுடைய வாக்கியமாக அகோர சிவாச்சாரியார் கூறுகிறார். அந்த காரணாகமத்திலே இவ்வாக்கியமானது மூல ஆகமத்திலே நாம் சென்று எடுத்து பார்த்தோம்னா அதில் இருக்குது, மகோத்சவ விதி படலத்தில் இருக்குது. ஆகவே அத்தகைய காரணாகமத்திலே சொல்லப்பட்ட அகோர சிவாச்சாரியாருடைய மகோத்சவ விதியினுடைய விதி நூலிலே, பத்ததியிலே, வழிநூலிலே நமக்கு அருளி செய்யப்பட்ட அந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே உயர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த தேவாரம் திருவாசகங்கள்லாம் பாடுறோம் இல்லையா, இதையெல்லாம் ஆகமங்களில் எப்படி சொல்லியிருக்கும், ஆகமங்கள் ரொம்ப முன்னாடியே வந்துருத்தேன், தேவார திருவாசகங்கள்லாம் பிற்காலத்தில் வந்தது, அதனால் எப்படி இது போய் அதில் சொல்லியிருக்கோம் ஆகம காலத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் சிலக்கு இருக்கு. ஆனால் அது வந்து அவர்களுக்கு இறைவன் பேல இருக்கிற நம்பிக்கை குறைவு தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவங்க எப்போ பின்னை பழமைக்கும் பழம்பொருள், புன்னை புதுமைக்கும் புதிய பெற்றியன், அவருக்கு பின்னாடி முன்னாடியெல்லாம் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும், அனைத்து மறிந்தவர், எண்ணிறந்து எல்லை இல்லாதான், எல்லை நம்பரே முடிஞ்சு போயிடுமா, நம்பருங்கிறது முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எத்தனை சைபர் போட்டுட்டே போயிட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லையே கிடையாது. நமது கம்பபாரதி கூட அழகாக சொல்லுவார், இலங்கையிலேருந்து அப்படி சேக்கிழார் அடிப்பிடி அவர் சொல்லுவார், இந்த இதை பற்றியே ஒரு ஆராய்ச்சி நூல் ஒரு இது எழுதியிருக்கார், சைவ சித்தாந்த மாநாட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, எழுதி படிங்க ரொம்ப அற்புதமான கட்டுரை. அதில் அவர் இந்த எண்ணெய்கள் எண்ணெய் வைத்து கொண்டு இறையினுடைய விஷயத்தை நான் அர்த்தமாக நிறுவியிருக்கார். அப்படி நிறுவுகின்ற அந்த விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது எண்ணிலிருந்து எல்லை இல்லாதாகிய அந்த இறைவனை அவரால் சொல்ல முடியும், அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் அதை எவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பாருங்க. தேவாரம்னு குறிப்பிட்டு சொன்னது எங்கேயா ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் பெரும்பாலும் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கார் அதான் நமக்கு முக்கியம். நான் குறிப்பின்ற இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காருங்கிறத முக்கியம். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, தத்தத் தேசோத்பவை கீதைஹி. அண்ணா கவனிங்க, தேசம்னா நமக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும், நான் ஏதோ இந்த தமிழ் உலகுக்கே புரியாத வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லலை. எந்த சம்ஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் நம்ம தமிழ் உலகுக்கு புரிது இல்லை, எல்லா வார்த்தையுமே நமக்கு புரியும். அதை சொல்கின்ற இந்த ப்ரொனோசியேஷன் இருக்குல்ல, விளம்புகின்ற மொழி பேதத்தில் நம்ம இப்போ இங்கிலீஷ் இருக்குன்னா சைனர்கள் இங்கிலீஷ் பேசுகிறதையும் கேட்கலாம், அது ஒரு விதமாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது, பிரெஞ்சுக்காரர்கள் இங்கிலீஷ் பேசுகிறது எப்படி இருக்கும், தமிழர்கள் நாம் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறோம், நம்ம இதுலேயே தெலுங்கர், கன்னடர், மலையாளி, ஹிந்தி பேசுபவர் இவங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசும்போது அவங்கவுங்களுடைய மொழியினுடைய சாயல், அந்த உச்சரிப்பு துவனி அதில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். இது மாதிரி இந்த துவனி மாறுபாடுறதுனால தான் நம்ம பொருள் கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோமே தவிர மற்றபடி எல்லாம் நமக்கு ஈஸியாக புரியும். தத்தது தேசோத்பவை, அந்தந்த தேச உத்பவைஹி, தேசத்தில் தோன்றிய தத்தத் தேசோத்பவை கீதைஹி, பாடல்கள், கீதம்னா பாடல், இதுதான் கீதைனா பகவத்கீதைன்னு நினச்சிக்கிட்டு பாடல்னு அர்த்தம் அது. தத்தத் தேசோத்பவை கீதைஹி, அந்தந்த தேசத்தில் உட்பட்ட பாடல்கள், பிரபந்தைகி, இறைவன் பிரபந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா திவ்ய பிரபந்தம் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் அப்படின்னா, பிரபந்தம்ங்கிறது இறைவனுடைய பெருமையை சொல்கின்ற நூல்களுக்கு பேர். கிரந்தம் அப்படின்னா ஒரு மொழின்னு நம்ம நினச்சிட்டுருக்கோம், ஒரு எழுத்து முறை, கிரந்த எழுத்து அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் கிரந்தம்ங்கிற சொல்லுக்கு எப்படி பழைய நூல்கள் பொருள் கொண்டுள்ளன அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரந்தம்ங்கிறதுக்கு மிக பழமையான நூல் அப்படின்னு அர்த்தம். சீக்கியர்களுடைய இப்போ கிரந்தம் புனித கிரந்தம்னு தான் சொல்லுவாங்க அவங்க, புனித நூல் இல்லையா. ஆக கிரந்தம்னா நூல்னு அர்த்தம். பழைய நூல்கள்லாம் எந்த எழுத்துல எழுதி வச்சிருக்கோ அதுக்கு கிரந்தம் லிபின்னு வச்சுட்டாங்க அவங்க பேர். நம்ம தமிழர்கள் வச்சது தான் கிரந்தலிபி அப்படின்னு, தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுறது கிரந்தலிபி, வேற எங்கேயும் பயன்படுத்தப்படுறதில்ல. இது சம்ஸ்கிருதத்துக்கு ரெண்டு லிபி இருக்குது, ரெண்டு எழுத்து முறை இருக்குது, ஒன்று வந்து தமிழுக்கு பல எழுத்துறைகள் இருந்தது மாதிரி, அந்த காலத்தில் வட்ட எழுத்து முதலானதெல்லாம் இருந்தது மாதிரி தமிழுக்கு வந்து இப்போ ரெண்டு எழுத்துக்கள் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஒன்று கிரந்த சமஸ்கிருதத்துக்கு, ஒன்று வந்து கிரந்த எழுத்து முறை, இன்னொன்று நாகரலிபின்னா நாகர எழுத்து முறை. நாகரங்கிறது வட இந்திய ஹிந்தியை ஒத்துருக்கும், இந்த எழுத்து தான் ஹிந்திக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அவர்கள். அது மாதிரி இந்த கிரந்த எழுத்துக்கள்லேருந்து தான் நம்ம தமிழ் இந்த திராவிட மொழிகளுடைய எழுத்துக்கள்லாம் இதை சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் துணை கொண்டதாக தான் இருக்குது. மலையாளத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிரந்த எழுத்தாகவே இருக்கும். அது நீங்கள் போய் தனியாக அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் இப்போ அந்த லிபியெல்லாம் எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் வெப்சைட்லேயும் இருக்குது, லிபிகளை எல்லாம் போட்டிங்கன்னா வருது, எல்லா இதுலேயும் இருக்குது. இதுலேயே மொழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எல்லா மொழி எழுத்துக்களும் இருக்கேன் செல்ஃபோன்லேயே. ஆக ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஆராய்ச்சி தமிழ் இந்த மாதிரி நூல் ஆராய்ச்சிகளை எல்லாம் எடுத்து படிங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த நூல் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, சமய ஆராய்ச்சி செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, உடனே ஆரியம் ஆரியம்னு பேச வேண்டிய விஷயமாக நமக்குள்ள வந்துடுது. ஆனால் முன்னோர்கள் ஆரியம்ங்கிறதெல்லாம் எங்கே உபயோகப்படுத்தியிருக்குனாங்கன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருவாசகத்தில் கூட சிவபுராணத்தில் அழகாக சொல்லுவார் அவர், பாரிக்கும் ஆரியனேம்பர் இறைவன் இல்லையா. ஏக்கா இறைவன் ஆரியன் திராவிடன் இல்லைன்னு அர்த்தமா? இங்கே ஆரியன்னா என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும். ஆரியங்கிற அர்த்தம் எங்கே எதனால் அங்கே பயன்பட்டது அப்படின்னு பார்க்கணும். இதை நான் சொன்னா எங்கள் உங்கள்கிட்டருந்து ரொம்ப விலகிப்படுவோம் எட்டி. உங்களுக்கு படார்னு உங்களுக்குள்ள ஒரு எனக்கும் உங்களுக்கும் இவ்வளோ நெருங்கி வந்த ஒரு தொடர்பு டபார்னு அப்படி எட்டிக்கிடும். ஒரு பெரிய விலகல் ஏற்பட்டு நமக்குள்ளே இருக்கட்டும். நான் எதையும் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். நீங்கள் போய் தனியாக ஆராய்ச்சி பண்ணுங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறதுக்காக எதையுமே எங்கேயுமே கேட்க வேணும்னு நான் யாரையும் சொல்கிறதே கிடையாது. அப்படி சொல்கிறதும் முறை இல்லை. எல்லாரும் எல்லாரையும் சொல்லி எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். அது சொல்லுகின்ற விஷயங்கள் ஒன்று உண்மையாகவே அவர் அவ்வாறு நம்பி இருக்க வேண்டும், அல்லது அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க வேண்டும், அதுக்காக அவர்கள் சொல்லுவார்கள். அதனால் அது எல்லாத்தையும் நாம் நம்பிக்கொள்ள வேண்டும்ங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. என்றைக்குமே நாம் தனியாக நமக்கென்று ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நமக்கென்று சிலரை சென்று நாம் நமக்கு அவர் கேட்கணும். அவங்க நம்ம கருத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னால் ஏற்றுக்கிறோங்கிறது தவறான விஷயம். என்ன பண்ணணும்னா எதிர்கருத்துக்களையும் கேட்கணும், நம்ம கருத்துக்களையும் கேட்கணும். இது இரண்டும் இல்லாமல் புதிய கருத்து ஏதாவது இருந்தால் அதையும் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் நமக்கு என்னென்னு முற்று வர முடியும். நம்ம அதனுடைய உண்மையான நுண்மான் நுழை நுழை புலல்ங்கிறாங்க இல்லையா, அப்படி அந்த புலன் நமக்கு புறப்படும். இப்போ தான் புலப்படும், இல்லைனா புலப்படாது. ஆகவே ஒரு சார்பாக நம்ம மனசை வச்சுக்கிட்டு நாம் எதை படித்தாலும் நமக்கு ஒரு பக்கமாக தான் தெரியும். அது அதை பச்சை கண்ணாடியை போட்டுக்கொண்டு பார்க்கின்ற பொருள்லாம் பச்சையாக தெரியும்பாங்க. அது மாதிரி நாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு பொருளை நம்ம மனசில் எச்சுட்டு அதை பார்த்தோம்னா அப்படி தான் அது தெரியும். அதனால் அது வேண்டாம் நமக்கு. இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களில் இந்த அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற விஷயங்களை புறநானூற்றில் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறதுன்னா, அறனும் பொருளும் இன்பமும் மூன்றும் ஆற்றும் பெருமதின் செல்வம் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அந்த பெருமதின் செல்வமாக எது இருக்கும், அந்த அறம்பொருள் இன்பம் மூலமாக விளைகின்ற ஒரு பொருளாக இருக்கும். ஆக அது மோட்சமாக வேண்டும் இல்லையா, இறுதி பேராக இருக்கணும். அப்புறம் சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவோம் அப்படிங்கிற, அது அறத்தின் வழியாக அறம்பொருள் இன்பம் வீடு இல்லையா, அதனால் அறத்தின் வழியாக இது மூணும் இருக்குது அப்படின்னா அப்படின்னு அது சொல்கிறது. அப்போ அறம்பொருள் இன்பம்ங்கிறது வேதம்னு அங்கே சொல்லப்படலை, நூல்னு சொல்லப்படலை, இது நூலினுடைய பயன் சொல்லப்படுகிறது. இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு உணர்ந்த ஐந்தினை மருங்கின, இது சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தினுடைய கலவியல் சூத்திரம் ஒன்றாவது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கலவியலில் வேதத்தை பற்றி சொல்லியிருக்கா தெரிஞ்சுங்க, அதை பாருங்க. அடுத்தது அறம்பொருள் இன்பம் வீடடைதல் நன்னூல் பயனே, நன்னூல்ங்கிற நூலினுடைய இதில் சொல்லியிருக்குது. நன்னூலினுடைய பயன் என்ன, அறம்பொருள் இன்பமுடைய வீடடைதல், அதான் அதோட பயன். இதுதான் அதுதான் வேதத்தை, இந்த நான் வேதம் இருந்தது, இதை நான் நூலாக இருந்தது, அந்த நூல்களுக்கு நான் இப்போ பொருளாக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. அப்புறம் இது எப்படி இந்த மாதிரி நம்ம பொருள் கொண்டோம்னா எப்படி அதுக்கு தவறான பொருளுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஆண்டாள் வாய்மொழி திருவாய்மொழியில் நான் விரதம் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்ய மாட்டேங்கிறத சொல்லும் பொழுது தீங்குருளை சென்றோதம்னு சொன்னாங்க. பூ முடியும், அந்த மயிலிடம், கண்ணுக்கு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, நெய் உண்ணோம் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. இப்படி சொல்லும் பொழுது தீங்குரலை சென்றுவதோம்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் குரலை ஓத மாட்டோம் அப்படின்னு விரதமாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது தீங்குரல்னு சொல்லலாமா, தீமை செய்யக்கூடிய குரல்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அப்படி அர்த்தம் எடுத்துனா எப்படி நமக்கு பொருந்தாத பொருந்தாததாக இருக்கிறதோ அது மாதிரி இது பொருந்தாததாக இருக்கிறது. அதே மாதிரி குமரகுருபரர்கள் வந்து வல்லவாறு நற்சொல்ல பத்தி சொல்ல வரும் பொழுது, பொய் குறளை வன் சொல் பயனில வென்று இன்னாங்கும் எய்தாமை சொல்லிய வழக்காற்று என்று சொல்கிறார். ஆகவே குமரகுருபரர்கள் வந்து நல்ல விஷயம்ல இருந்து இவ்வாறு இருக்கக்கூடாதுங்கிறது சொல்ல வரும் பொழுது இப்படி சொல்கிறார் அவர். அப்ப இந்த பொய்க்குறளுங்கிறது அங்கே என்ன பொருள்ல வருகிறது அப்படின்னு பொருள் உரைத்தோர் ஆன்றோர் சான்றோர் கூறுவது, இந்த போல் சொல்லுவதுன்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, இங்கே ஒன்று மனதில் ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது, நேராக ஒன்று மொழிந்து புறம் ஒன்று மொழிவது இருக்கு இல்லையா, இப்படி புறமொழி புறங்கூறாமைங்கிற அதிகாரம் இருக்காரு பாருங்க. அது மாதிரி இந்த புறன் சொல்லுதல் அப்படிங்கிறதான் தீங்குறள், ஓகேவா, பொய்க்குறள்னு அதுதான் அவர் சொல்றார். தீங்குறள்னு ஆண்டாளால் இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது, தவிர திருக்குறளை சொல்லப்படலை. ஆனால் திருக்குறளை பொருள் காட்டலாம், ஒத்துக்கொள்ள முடியுமா, ஏற்போமா, அது மாதிரி தான் அறம்பொருள் இன்பம் விடுங்கிறது வேதம்ங்கிறத பொருள் கொண்டால் தவறான பொருளாக முடியும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.